திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருச்சாழல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
தயனை அனங்கனே
பிரமதேவன் உலகம் எல்லாவற்றையும் படைப்பவனாயும் வேதங்களையெல்லாம் நன்றாக கற்றவனாயும் சிவபெருமானை பூசித்து அதன் மூலமாக அந்த பதவியை பெற்றவராயும் உள்ள ஒரு பிரமன். சிவபெருமானை பூசித்து அந்த பதவியை வாங்கியிருக்கிறார், வேதங்களை எல்லாம் படிச்சிருக்கிறார், இன்னும் பல வகையான சிறப்புகளை எல்லாம் உடையவர். அப்படிப்பட்டவராகிய பிரம்மா அவருடைய மனைவி வந்து கல்விக்கு அவதான் தலைவி சரஸ்வதி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு புருஷம் பெஞ்சாது ரெண்டு பேருமே நல்ல பட்டதாரி, பெரிய பட்டதாரி. அப்படியே இருந்தும் கல்வி அதிகமாக இருந்தும் சிவனிடத்துல பத்தி பண்ணி பூஜை பண்ணி பதவியை பெற்றும் கூட தனக்கு இருக்கின்ற ஒரு சிறப்பை பெரிதாக எண்ணி சிவனுக்கு சமானமாக நாம் இருக்கிறோம் என்று எண்ணினார். சிவனுக்கு சமானமாக யாரும் இருக்க முடியாது, அது ஒரு கணக்கில் அவருக்கு இருந்தது. அவருக்கு அஞ்சு தலை இருந்தது, சிவனுக்கும் அஞ்சு தலை. அதை வந்து எண்ணிட்டான், நமக்கும் அஞ்சு தலை இருக்குது, சிவனுக்கும் அஞ்சு தலை இருக்குது அப்படின்னு பரமா நினைச்சிட்டாரு. அஞ்சு தலை இருந்தாலும் இவன் அஞ்சு தலையுடையவன், அஞ்சு தலை இருந்தாலும் பரமாவுக்கு அஞ்சு தலையுடையவனே தவிர அஞ்சல் இல்லாமல் அச்சம் இல்லாமல் இருக்கிறவன் அல்ல. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று சொல்லுகிறார் அல்லவா அப்பர் சுவாமி. அது போல அஞ்ச வருவதாகிய அந்த இடுக்கன் இல்லாதவன் அல்ல பிரமா. அது என்ன காரணம் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருப்பாரு, அப்புறம் அவரை சங்காரம் பண்ணிடுவார். பிரம்மா குறிப்பிட்ட காலம்தான், 100 வயசுதான் பிரம்மாவுக்கு. அப்புறம் சிவபெருமான் பிரம்மாவை சங்காரம் பண்ணிடுவார். அப்படி இருந்து இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சும் கூட சிவபெருமானுக்கு சமானம்னு நினைச்சாரு பிரம்மா. அப்படி ஆனவன் அப்படினாலே அவருக்கு வேதம் மறந்து போச்சு, வேதம் மறந்து போச்சு. அகந்தை உரைப்பமரை ஆதி எழுத்தொன் புகந்த பிரணவத்தின் உண்மை போன்றலையால் என்பது கந்தர் கலிவந்தார். ஒருவனுக்கு அகங்காரம் ஆணம் வந்திருக்குன்னா உள்ள அறிவு மங்கி போகும், ஆத்திரக்காரனுக்கு சுற்றி வச்சு. அதனாலே அவனுக்கு ஆணவம் வந்துச்சு, வேதம் மறந்து போச்சுன்னு சொன்னா படைப்பு தொழில் எப்படி நடக்கும்? படைப்பு தொழில் சரியா நடக்குன்னா உயிர்கள் என்ன பண்ணும்? துண்டாக்கும், ரொம்ப கெடுதலாக இருக்கும். இவனுக்கு எழுதுறதை அவனுக்கு எழுதி போடுவான், அவனுக்கு எழுதுறதை இவனுக்கு எழுதி போடுவான், தப்பு தவறா எழுதி போடுவான், நல்லது செஞ்சவனுக்கு கெட்டது எழுதி போடுவான். உண்டா இல்லையா? இப்ப நமக்கே ஒரு நினைவு ஞாபகம் வேற பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு வேலையை செஞ்சோம்னு வச்சுக்க சரியா வேலை செய்ய மாட்டோம், தப்பு தவறா செய்யும். இது முக்கியமான வேலை, எது தலையில் எழுதுற வேலை. யாரு எழுதுறது? பரம்மா. அவன் தவறா அகங்காரத்துல தவறா எழுதிட்டானா என்ன அவருக்கு பாவம்? அதனாலே அந்த அஞ்சு தலை இருக்கிறது என்று அவன் அகங்காரம் கொண்டபோது உடனே பைரவரை விட்டு அந்த நடுத்தலையை கிள்ளிட்டு வந்திருந்தார். நடுத்தலையே பரமாவை பரமாவுடைய தலைய கிள்ளிட்டு வாண்டார். பைரவர் வந்தாரு, நடுத்தலையே கிள்ளிட்டு போயிட்டார். நல்ல மலரின் மேல் நான்முகனார்களை ஒல்லை அறிந்ததற்கு உந்தி வர, உயிரால் அறிந்ததற்கு உந்தி வர என்பது திருந்தியார். அதனாலே அப்படி அயனை தண்டித்து திருத்தினார். அடுத்தால் போல அனங்கன். அனங்கன் என்பவன் மன்மதன். மன்மதனுக்கு அனங்கன் என்று, அனங்கன் என்ற சொல்லுக்கு அங்கம் இல்லாதவன், அங்கம் உருவம் இல்லாதவன், உருவம் இல்லாதவன். அங்கம் என்றால் உருவம், ஆ போட்டா இல்லை, சுத்தத்துக்கு ஆ போட்டா அசுத்தம், சுத்தம் இல்லாதது அசுத்தம், அங்கம் இல்லாதது அனங்கம். அதனாலே அவன் எல்லாரும் போல எண்ணி பிரம்மா போச்சோன்னா விஷ்ணு போச்சோன்னா சொல்லி அவன் வந்து புஷ்பவானத்தை சுவாமி மேலே யோகத்து மேலே யோகத்தில் இருக்கும் போது போட்டான். அதனால அவனை கண்ணால பார்த்தாரு, சாம்பலாயிட்டான்.
அதன் பிறகு ரவிதேவி புலம்ப, நான் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னுடைய கணவனை எழுப்பி தர்றேன். அதே மாதிரி பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை எழுப்பு கொடுத்து, நீ தவறு செய்தபடியினாலே உனக்கு உருவம் இல்லாமல் இருக்கிற ரவிதேவிக்கு மாத்திரம் உருவமாயிரு, மற்றவர்களுக்கெல்லாம் அருவமாயிருந்து உன்னுடைய ராக்க வேலையை பார்ப்பாயாக அப்படின்னு அவனுக்கு அருள் பண்ணி அவனை திருத்தினார். யாரே மன்மதனுக்கு. அதற்கு மேல அந்தகன், அந்தகாசுரன் என்கின்ற அந்தகன் என்கிறவன் இங்க யமன், அந்தகன் என்கிறவன் யமன். அந்தத்தை செய்வதனாலே உயிருக்கு அந்த முடிவு செய்வதனாலே அவனுக்கு அந்தகன். அதனாலே அவன் சிவபூஷ பண்ணி கொண்டிருக்கிற மார்க்கண்டையரை வந்து பிடிச்சான். சிவபூஷ பண்ணி கொண்டிருக்கும் போது
சிவன் கிட்ட இருக்கிறதுனால நம்ம சிந்திக்கணும், சிவனை தியானம் பண்ணி கேட்கணும். இப்படி ஒரு சிக்கலா இருக்குது, உனக்கு உனக்கு காய்ச்சல் இல்லை, சளி இல்லை, வேற எந்த விதமான சுவர் இல்லை, பிரதர் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கிறான், வந்து சிவனை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்படி இருக்கும்போது நம்ம போய் பிடிக்கலாமா? ஆனால் கணக்கு தீர்ந்து போச்சு, இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசனை பண்ண வேண்டாம்.
யோசனை பண்ணாமே பார்த்துக்கிட்டோம், யோசனை பண்ணாம பார்த்துக்கிறோம். வேற இடத்துல இருந்து போட்டிருந்தாங்கன்னா தப்பு இல்லை, எங்க இருக்கிறா
சிவனுக்கு கிட்ட அதை யோசனை பண்ணா பார்த்துக்கலாம், பெரிய தவறு இல்லவா? பெரிய தவறு.
அதனாலே அவன் செய்த தவறுக்காக அவனை உதைத்து கொண்டு அதன் பிறகு தேவரெல்லாம் வந்து வேண்ட அவனை மறுபடியும் எழுப்பினார். அப்படி எழுப்பி இனி எல்லாருக்கிட்ட போற மாதிரி சிவலிங்கத்துல போகாது, அவர்களை கண்டா வணங்கு, இந்த மாதிரி தவத்தை இனிமேல் செய்யாது அப்படின்னு அவனை திருப்தி அனுப்பினார். யாரு? எவனை திருப்தி அனுப்பினார்? அதுக்கு மேலே சந்திரன். சந்திரன் என்பவன் அளவில்லாத பெருமையுடையவன். தக்கனுக்கு மருமகனாக இருந்து 27 பெண்களை கல்யாணம் பண்ணி கொண்டு அவன் தவறாக நடந்து கொண்டான். தவறாக நடந்து கொண்டபடியினாலே அவன் தேய்ந்து போனான், சாய்ந்து போனான், மாய்ந்து போகிற நிலைக்கு வந்து விட்டான். அதன் பிறகு சிவன்மாட்ட வந்து வேண்ட அவர் ஒரு கரை எடுத்து வைத்து கொண்டு நீ தேயமும் வளருவுமாக இருப்பாயாகணும், அவனுக்கு புத்திமதியை சொல்லி இது மாதிரி தவறெல்லாம் இனிமேல் செய்யாதப்பா அப்படின்னு அவனுக்கு புத்தியை சொல்லி அவரை திருத்தினார். இப்ப தண்டித்தார், அயனை தண்டித்தார், பிரம்மனை தண்டித்தாரு, மன்மதனை தண்டித்தாரு, அந்தகனை தண்டித்தாரு, சந்திரனை தண்டித்தார். வயனங்கள் மாயாவடுத்தார். வயனம் என்று சொன்னால் அவர்களுக்கு உண்டான பெயர் மாறாதபடி. வயனம் என்பது 4 தலையா 5 தலையா இருந்தது 4 ஆச்சு, 5 தலையா இருந்தது 4 ஆச்சு. உருவம் இருந்தவன் உருவம் இல்லாமல் போனான், உருவம் இல்ல இருந்தவன் இருந்தவன் பயம் இல்லாம இருந்த இவன் பயப்பட முடியா போச்சு. அதன் பிறகு மார்க்கண்டன்கத பண்ணினர் பக்கம் படகருக்கு 5 மார்க்கங்க கந்த விளாடும். யாராவது மார்க்கண்டன்னு பேர் சொன்னா கதவில் இருந்தா அந்த பக்கம் போறதுக்கு பயப்படுவான். பயம் இல்லாம இருந்த இவன் பயப்படுவானா? எல்லாரும் யமனுக்கு தானே பயப்படுவான். ஆனா யமன் பயப்பட முடியான ஒரு நிலை உண்டாகி போச்சு. அதனால யமன் பயந்தான். அதற்கு மேலே சந்திரன் தேயமும் வடரவுமாக ஆகி தாம் செய்த தவறுக்கு பயந்து தவறு செய்யாமல் திரும்பினான். இப்படி அந்த வயனங்கள் மாறாதபடி வடு செய்தான். வடு செய்தான் என்றால் அடையாளம், வடு என்றால் அடையாளம். அதான் 5 நாளாச்சுன்னா அடையாளம் தானே, யமனுக்கும் அடையாளம் தான், மாறுவிலை நல்ல அடையாளம். அதுக்கு மேலே மன்மதனுக்கு அடையாளம், சந்திரனுக்கு அடையாளம். இப்படி எல்லாத்துக்கும் அடையாளம் மாறாதபடி செய்தானே, இது நியாயமா? இப்படி தண்டிக்கலாமா அப்படின்னு அந்த புத்த பொண்ணு கேட்டா. அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடு செய்தான் அப்படின்னா தண்டித்தவன் யார் என்று உனக்கு தெரியுமா என்றால், தண்டித்தவனை பற்றி நீ தெரிந்து கொண்டாயானால் இப்படி கேட்கவே மாட்டான். தண்டித்தவன் யார் என்றால் 3 கண்களையுடையவன், 3 கண்களையுடையவன். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் 2 கண்கள், சிவன் ஒருவனுக்குத்தான் 3 கண்கள். அது என்ன காரணம் என்றால், அவன் தான் உலகத்தை படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான். உலகம் என்றால் உயிர்களை உலகத்திலே தோன்ற வைப்பது, அப்புறம் உலகத்துல உலாவ விடுவது, அப்புறம் உடுக்குவது. அது சூரியன் என்கின்ற கண்ணாலே படைக்கிறான், சந்திரன் என்கின்ற கண்ணாலே காக்கிறான், அக்னி என்கின்ற கண்ணாலே அழிக்கிறான். சூரியனாலே படைக்கிறான், சூரிய ஒளியில் இருக்கிற உயிர் பயிர்கள் தான் தலை. சூரியன் மூலமாக படைக்கிறான், சந்திரன் மூலமாக காக்கிறான், அக்னியின் மூலமாக அழிக்கிறான். அதனால இப்படி முக்கனுடையவனாய் இருந்து உயிர்களை எல்லாம் படைப்பதும் காப்பதும், உயிர்களுக்கு படைப்பு காப்பு அடித்தல் ஆகிய தொழிலை செய்கின்றவன் ஆகிய சிவபெருமான் அந்த உயிர்கள் வந்து குற்றம் செய்யும் போது திருத்தவில்லையானால் அவன் தந்தை என்கின்ற ஒரு தானத்துக்கே பொருத்தம் இல்லாமல் போயிடும். உயிர்கள் குற்றம் செய்யும் போது நம்ம புள்ள தப்பு செஞ்சதுன்னா அதை சொல்லாம தண்டிக்காம இருந்தோம்னா நம்ம தந்தைங்கிறது அர்த்தமே இல்லை. அது மீண்டும் மீண்டும் தப்பு செய்ய அப்புறம் அந்த தப்பின ஆளு தண்டனையை பெற அந்த வருத்தம் அந்த பழி யாருக்கு வரும்? தந்தைக்கு தான். பிள்ளைய நல்லா வளர்த்திருந்தான்னா இப்படி செய்வானா அப்படிங்கிறான். பிள்ளைய நல்லா வளர்க்கல, நல்லா வளர்க்கிறவனுகிட்டயே புள்ள தப்பா இருக்கும். நல்லா வளர்க்கும் போவர்களுக்கு வளர்க்கின்ற தாய் தந்தை இடத்திலேயே பிள்ளைகள் தவறு செய்யுது இல்லையா? தாய் தந்த ரொம்ப கண்ணும் கருத்துவார் அல்ல வளர்க்கத்திலே வளர்த்தாலும் கூட அது வினையின்படி விதியின்படி தவறு செய்கிறது.
தண்டிக்காமையே சொல்லாமையே இருந்தா என்ன ஆகும்? அதனாலே தக தாய் தந்து மிக்க பிரியத்தோடு பிள்ளைகளை உணர்த்துவது போல, அதுக்கு சொல்லுவது போல, தண்டிப்பது போல, மூன்று கண்களை உடையவனாய் இருக்கிற சௌருமான், படைத்தல் காத்தல் அளித்தலாகி முத்துளிலையும் செய்கிற சௌருமான், அவனுக்கு இந்த உயிர்கள் எல்லாம் அடிமையாக இருக்கிறது. தன்னுடைய அடிமைகள் தன்னுடைய குழந்தைகள் தவறு செய்தால் அதை தண்டிக்கிறது அவனுடைய கடமை, திருத்துவது அவனுடைய கடமை. அவன் திருத்தினான் என்றால் இந்த உயிர் மேலே பிரிய வச்சு இது உருப்படி ஆகணும், நல்லா இருக்கணும் என்பதற்காக திருத்துகிறான தவிர, தண்டிக்கிறான தவிர, கெட்டு போகணும் என்பதற்காக தண்டிக்கவில்லை. அதனால உயிரல் மீது பிரிய அவனே பரமேஸ்வரனே பிரிய வைத்து அளவில்லாத பெருமையுடையவனாக ஒருவர் அளவில்லாத சிறுமையுடைய உயிர்களை கருதி அது செய்கின்ற தவற்றை எண்ணி அந்த தவறு திருந்து முடியாக அது நன்றாக வாடும்படியாக தண்டிக்கிறான் என்று சொன்னால் அந்த உயிரனுக்கு ஜயமே தவிர தோல்வி என்ன? அப்படி சொன்னார். அயனை அனங்கனை அந்தகனை தந்திரரை பயணங்கள் மாயா வடிச்செய்தான் காணேடி, நயனங்கள் மூன்றுடைய நாயகனை தண்டித்தால் ஜயமன்றோ வானவர்க்கு தாழ்வுடலாய்ச்சால். சிவபெருமானே இறங்கி நம்மை திருத்துகிறான் என்று சொன்னால் அது ஜயமா தோல்விய? ஜயம்தான். இவனை எப்படியே போயிட்டு போறேன் நம்ம ஹோட்டல் நம்ம இருக்கலாம் அப்படின்னு இருந்தான்னா உயிரோடு உருப்படியாகும். நமக்கு என்ன அப்படின்ட்டு நம்ம கொண்டாடி நல்ல கொண்டாடி நமக்கு உள்ளக நல்ல உள்ளக நமக்கு என்ன எவனை எப்படியே போயிட்டு போறான்னு சிவன் இருந்தான்னு வச்சுக்கோ, உயிரோடு என்ன கதியாகும்? திருத்தி கொண்டு இருக்கும் போதே திருந்த மாட்டேங்குது, திருத்தாமே இருந்தா உருப்படியெல்லாம் போயிடும். அதனாலே அவன் செய்வது கருணையினாலே செய்கிறான், கருணையினாலே செய்வது உயிரனுக்கு ஜெயமே தவிர தோல்வி அல்ல. அது அருமையா சொன்னார். அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயாவடு செய்தான் காணேடி, நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால். நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் ஜயமன்றோ வானவர்க்கு தாழ்குடலாய் சாழலோ ராமன்னு. அப்படியே இந்த கருத்தை சித்தியார் சொன்னியது. தந்தைதாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தஞ்சொல்லாற்றின், தந்தைதாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல்லாற்றின் வந்திடா விடில் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தம் இதுவரெல்லாம் பாட்டினி பரிவே அன்பு இந்த நீர் முறைமை என்றோ ஈசனார் முடிவு என்றும் என்பது சித்தியார். ஆகையினாலே இப்படி இந்த பாடலிலே சிவபெருமான் தண்டிப்பதும் தேவர்களுக்கு ஜெயமே தவிர அவர்களுக்கு விடுதல் நன்மைக்காகத்தான் செய்த நன்மைக்காகத்தான். தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்த அவர்தம்மை தொலைத்ததுதான் இன்னேடி. தொக்கன வந்த அவர்தம்மை தொலைத்தருளி ஆறு தங்கு எச்சனுக்கு மிகத்தாய் மற்றருளி நன்காஞ்சாளலோ என்பது இந்த அஞ்சாவது பாடல். தக்கன் எச்சன், தக்கன் என்பவன் பரமதேவனுடைய புத்திரன், எச்சன் என்பவன் அந்த யாகத்துக்கு புரோகிதன் ஆக இருந்தவன், யாகம் நடத்துறதுக்கு புரோகிதர். தக்கன் சிவனே பூசித்து அவனுடைய அருளாலே நிறைய செல்வத்தையும் நிறைய மக்களையும் பெற்றார். செல்வத்தையும் பெற்றார், மக்களையும் பெற்றார். அளவில்லாத செல்வம், அளவில்லாத பிள்ளைகள் இருந்தா அவனுக்கு எவ்வளவு பெருமை இருக்குமா இருக்காத? நிறைய கூட்டம் நம்ம கூட்டம் ஜனம் பணம் ஏராளமா கிடக்குன்னா நமக்கு என்னமா இருக்கும்? அது ரொம்ப துமுரு வந்துடும், ரொம்ப குறும்பு வந்துடும், ஆணவம் வந்துடும். பருமா வராதா? ஏராளமா ஜனங்க நம்ம ஜனங்க நம்ம பணம் அப்படின்னு நிறைய கிடைஞ்சுன்னு வச்சுக்க, ஜனமும் பணமும் ஒருவனுக்கு சேர்ந்தா அக்கிரமம் பண்ணச்சு. எவ்வளவு கூட்டம் இருக்கும் போது எவனுக்கு பயப்படணும் என்று சொல்லி அக்கிரமம் பண்ணு. அதே மாதிரிதான் பண்ணுனா தக்கர் கொடுத்தவனை மறந்துட்டு இது இதெல்லாம் யார் மூலமாக வந்தது என்று தெரியாது, யார் மூலமாக இது வந்தது என்று தெரியாது. அப்படி தெரியாமல் அகங்காரத்தினாலே சிவனை நீக்கி விட்டு யாகத்தை வந்தா ஒரு பெரிய கடிகாரன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஆளு வேற ஆளு இல்லை. சிவனை நீக்கி விட்டு சிவனுக்கு அழைப்பு கொடுக்காமல் நாம் யாகத்தை செய்வோம் என்று செய்தான். மற்ற எல்லாத்தையுடைய வைத்து யாகத்தை செய்தான். அந்த யாகம் முற்று பெறவில்லை, அந்த யாகம் முற்று பெறவில்லை. முன்னவன் முன்னின்றால் முடியும், முன்னவன் பின்னின்றான். முன்னவனை பின்னின்றான் உடல முன்னவனை இகழ்ந்து விட்டான். முன்னவனாகி சிவனை இகழ்ந்து விட்டு யாகத்தை செய்தான். அந்த யாகத்துக்கு புரோகிதனாக இருந்தவன் எச்சன் என்கின்றவன். அதனாலே அந்த யாகம் அவன் செய்தது தவறாகினாலே அவனை திருத்துவதற்காக அவன் செய்த தவறுக்கு தண்டனை கொடுப்பதற்காக அவனுடைய தலையை அறுத்தார். தக்கனுடைய தலையை அறுத்தாரு, எச்சந்தலையை அறுத்தார்.
எச்சந்தலை கொண்டார் பகன்கண் கொண்டார் இரவிகளில் ஒருவன் பல் இருத்து கொண்டார் வெச்சந்தியார் திறந்தலையும் வேறா கொண்டார் விரலங்கி கரங்கொண்டார் வேலி காத்து உச்சரமன் தாளறுத்தார் சந்திரனை உரைத்தார் உணர்விலா தக்கந்தன் வேள்வி எல்லாம் அச்சமேள அழித்துக் கொண்டு அருளும் செய்தார் அடியேனே ஆளுடைய அடிகள்தாமே என்பது திருநாவுக்கரசர் திருத்தார்.
அப்படி அந்த தக்கனையும் எச்சனையும் தலையா இருக்கலாமா, அது ஏன் அப்படி தொலைத்தான் என்று கேட்டால் அந்த புத்தப்பன் அதுக்கு சைவ பொண்ணு சொன்னா, அவன் செய்த தவறுக்காக தலையை அறுத்தான், அப்புறம் அவன் கருணையினால தலையை கொடுத்தான், தலையை அறுத்தானா அப்புறம் தலையை கொடுத்தான், தக்கனுடைய தலையை அறுத்து விட்டு அதுக்கு மேல ஆட்டுத்தலையை அவனுக்கு போத்தினார். மனித உடம்பு ஆட்டுத்தலை நல்லா இருக்கும். தொக்கணவன் தவறு தம்பை தொலைத்த அருளி அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கு மிகைத்தலை மிகைத்தலை மற்ற அருளி நன்கான். மிகைத்தலை என்பது மாறுபட்ட தலை, மாறுபட்ட தலை. அதனால அதிகமானது ஆட்டுத்தலையை தந்தான். அதனால எப்படி தண்டித்தான், அதன் பிறகு கருணையினால ஒரு தலையும் கொடுத்தான். தலையை கொடுக்க முடியல, ஆனா தப்புக்காக ஆட்டுத்தலையை கொடுத்தான். இந்த மாதிரி தலைக்கணம் வந்தவன் தப்பு செய்வான், இந்த மேல தலைக்கணம் வராம இருக்கட்டங்கிறது தலையவே மாத்தி வச்சுக்கிட்டான். தலைக்கணம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால இனிமேல் இந்த மாதிரி சிவனை இகழ்ந்தவனுக்கு இந்த ஜென்மமே வராது, மனித ஜென்மமே கிடைக்காது. ஆடோ மாடோ நாயோ நரியாக போறப்பா, அதனால இனிமேல் உலகத்துல இருக்கவே எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு என்பதற்காக உனக்கு ஆட்டுத்தலையை பொருத்தி அருள் கொடுத்தார். இந்த உண்மையை நீ தெரிந்து கொள்வாயாக என்று அந்த பெண் சொன்னார். அதற்கு மேல அலரவனும் அலரன், அலரவன் ஆகிய பிரம்மா, அலர் என்பது பூ, தாமரையில் இருக்கின்ற பிரம்மா, அது இடவாக வேணும். அலரவன் அலரவன் என்றால் பிரம்மா, மாலவன் என்றால் மகாவிஷ்ணு. இருவரும் அறியாமல் சண்டை போட்டுக் கொண்டார்கள். அறிவு இருந்தும் அறியாமல் போனார்கள். அது காரணம் அதான் தக்கனு கிட்ட இருந்த மாதிரி எல்லாம் இல்லாத செல்வம் படிப்பு இருந்தபடியினர். ரெண்டு பேரும் படிப்பு அதிகமானது, செல்வம் அதிகம். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் படிப்பு எவ்வளவு இருக்கும், கொஞ்சமா படிப்பு. அவ்வளவு படிப்பு செல்வம் எல்லாம் இருந்தபடியினாலே அவர்கள் நாமே தலைவர் திரும்பினார்கள். இல்ல அப்பவும் தலைமை பதவிக்கு போட்டி போட்டுக்கிட்டார், அடிச்சுக்கிட்டு தலைமை பதவிக்கு அப்பவும் அடிச்சுக்கிட்டா இப்பவும் அடிச்சுக்கிட்டேன். அது நமக்கு மேலே ஒருவரடா அவன் நாளும் தெரிந்த தலைவரடாங்கிறது தெரியாமல் போய்விட்ட அப்படினாரு. ரெண்டு பேரும் சண்டை போட்டு விவாதமா இருக்கு. அதனாலே உலகத்துக்கு கெடுதல், முக்கியமான ஆட்கள் சண்டை போட்டு கிடந்தான்னு வச்சுக்க உலகத்துக்கு கெடுதல் வருந்தாரு. இப்ப சூரியன் சந்திரன் ஸ்ட்ரைக் பண்ணான்னு வச்சுக்கோ, என்ன ஆகும் உலகம்? அதனாலே அலரவனும் மாலவனும் அறியாமை, அவர்கள் அறியாமை அவர்கள் கலாம் விளைத்தார்கள். அவர்களை அறியாமல் இவன் அலருருவாய் வந்தார். அவர்கள் அறியாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். நம்ம தலைவர்கள் எல்லாம் நமக்கு மேல ஒரு தலைவன் இருக்கிறார் என்பதை அறியாமல் அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை அறியாமல் இவன் நடுவில் அவர்களுக்கு நடுவில் அலருருவான் இருந்தார், நெருப்புருவமான இருந்தார். அவர்கள் அறியாமல் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள், அவர்களை அறியாமல் இவன் நடுவில் நெருப்புருவமான இருந்தார். நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனே என்பது புணர்ச்சி பத்து. அதனாலே அலரவனும் மாலவனும் அறியாமே அடல் உருவாய் நிலமுதற்கீழ் அண்டமுற நின்றதுதான் எண்ணியடி. நிலமுதற்கீடு அண்டமுறை நின்றதுதான் எண்ணேடி. அதனால பாதாளமல் ஏழும் உருவும்படியாகும், மேலுலகம் ஏழும் உருவும்படியாகும். பாதாளம் ஏழினுங்கள் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடி எல்லா பொருள் முடிவுமாக இப்படி அளவில்லாத ஜோதிமயமாக ஆதியந்தம் இல்லாததாக இப்படி நின்றது என்ன காரணம் என்று கேட்டாள். அப்படி அவன் நிலமுதற்கீடு அண்டமுறை நின்றிலனேல், அப்படி அளவில்லாத ஆதியந்தம் இல்லாத ஜோதியாக அப்படி அவன் அந்த வேளையில அவன் நிற்கவில்லையானால் சண்டை இன்னும் நிற்காதுடி, உனக்கு தெரியுமா? அன்னைக்கு அவன் அப்படி நிக்கலேன்னு வச்சுக்க நடுவில் இன்னும் சண்டை போட்டு இருப்பான். பெரிய ஆளுகள் அல்லவா, சின்ன ஆளுன்னா லெகுவில் விட்டுருவான். பெரிய ஆளு சண்டை இப்போ ரொம்ப பணக்காரன் சண்டை அவனுக்கு தேரா இருந்துச்சு, நான் சொல்லுவேன் நான் சுப்ரீம் போனாலும் பாத்துக்கிறேன்டாப்பா. இப்ப நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? நம்ம பணம் இல்லை, பெரு பணக்காரன் சொல்லுவேன் ஹைகோர்ட்ட போனாலும் நான் பாத்துக்கிறேன், சுப்ரீம் போனாலும் பாத்துக்கிறேன், அப்படி இல்லாதவன் என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனாலே அப்படி அளவில்லாத தகுதி உடையவர்களாய் இருந்தும் ஞானம் இல்லாமையினாலே, தகுதி இருந்தது ஞானம் இல்லை, செல்வம் இருந்தது ஞானம் இல்லை, செல்வம் வேறு ஞானம் வேறு. செல்வம் இருந்தது, கல்வி இருந்தது, ஞானம் இல்லை. ஞானம் இல்லாமையினால இருவரும் சண்டை போட்டுக் கொண்டார். அப்படி அவர்கள் சண்டையை தீர்த்து வைப்பதற்காக சிவன் என்ன பண்ணினான், இருவர்களுக்கு இடையிலே இருவர்களோட அதிசயிக்க முடியாத அச்சமடைய முடியாத ஒரு குருவான். அச்சம் வந்துருச்சுன்னா சண்டையெல்லாம் போயிடும். ரெண்டு பேத்துக்கும் அச்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, இப்ப சில முடியுதா? இவனுக்கு அவன் பயப்படாம, அவனுக்கு இவன் பயப்படாம ரொம்ப வேகமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் பயப்படாமல் ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, சண்டையும் இப்ப நல்லா புரியுதா? ரெண்டு பேரும் ரொம்ப கட்டிக்காரன், என்ன யார் நினைச்சிருக்கிற, யார் வந்தாலும் நான் விடமாட்டேன், எப்பேற்பட்ட கட்டிக்காரன் இருந்தாலும் நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. ரொம்ப வீரரா வீரனாக தாரதாரமா சண்டை போட்டுக்கான், ரெண்டு பேரும் பயப்படுறாப்புல நடுவில் ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நின்று சண்டை. அப்படித்தான் பண்ணல திருவண்ணாமலையில் இந்த சாமி, எந்த சாமி சிவன், ரெண்டு பேரும் பயப்படுறாப்புல ஆகி போச்சு. அந்த ஜோதியை கண்டு சண்டையை நிறுத்திவிட்டேன். அதை சொன்ன அலறவனும் அளவனும் அறியாமே அடருவாய் நடமு நிலமுதற்கு அண்டமுறை நின்றதுதான் என்ன அடி, நிலமுதற்கு அண்டமுறை நின்றிலனில் இருவருந்தம் சலமுகத்தால் அங்காரம் தவிராறுவாம் சொன்னா. அங்காரம் வந்து போகாது, அங்காரம் குறையாது. பெரிய ஒரு தந்திரக்கார யாரு ஜவருவான், ஒன்னும் சொல்லாம நடுவுல நின்ன இவன் சண்டையை விட்டுட்ட, ஒண்ணும் சொல்லல நடுவுல நின்னதுதான். பெரிய ஒரு இதெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியமான அதிசயமான ஒரு செயல்கள். வேற சாமிக்கு அப்படி எல்லாம் உண்மையே தெரியாது. அவ அப்படித்தான் இந்த காளி நின்னா, அது பின்னாடி வருது. அவ அந்த தாரகாசுரிய ரத்தத்தை முடிஞ்சு விட்டு உலகத்தையும் அழிக்க தரப்பட்டா காளி, உண்மையே காளி. அந்த காளி காளி ரத்தத்தை குடிச்சிருச்சு, காளி காளி ரத்தத்தை குடிச்சிது. அது அப்புறம் என்னமா இருக்கும், உலகத்தையும் அழிக்க தரப்பட்ட அப்புறம் தேவர் எல்லாம் போய் சாமியை வேண்ட. உடனே உமாதேவி கிட்ட சொன்னார், உடனே சாமி என்ன பண்ணாரு, அந்த காளிக்கு முன்னால வந்து நடனம் ஆடினார். நடனம் ஆடிய போது இவ கோபத்தை விட்டுட்டா அங்காரத்தை விட்டா நடனம் ஆடினார். அப்புறம் அதுல தோத்து போனான், அதோட நின்று போச்சு அங்காரம் தொலைஞ்சு போச்சு. அதனால சாமி என்ன பண்ணுவாரு என்றால், தந்திரமாக ஒரு காரியத்தை செய்வாரு. அலறவனும் அளவனும் அறியாமையும் அளவுருவாய் நிலமுதற்கு அண்டமுறை நின்றதுதான் என்னேடி, நிலமுதற்கு அண்டமுறை நின்றிலனில் இருவருந்தம் சலமுகத்தால் அங்காரம் தவிராறுவான் சலம் என்றால் கோபம் வரும்.